ग्लोरी हरे कृष्णा
ऑल ग्लोरी ऑल
ओम अज्ञानति मिरांधस्य ज्ञानांजन चला गया तत्सर्वं मिलितमेन तस्मै श्री गुरुवे नमः श्री चैतन्य मनोवीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामयं ददातीं स्वपदान्तिकं वान्देगं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरो वैष्णवांश्च श्रीरूपां सकृजादं सगगनारघुनाथां तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सगगनललिता श्रीविशाखां च नमाम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे जयपदागस्वामिनिधि नामिने नमाचार्य पादाय नितागर्भप्रदायिने गौरागददामदाय नगरग्रामदारिने नमाम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे एको एको कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोप कुमाराय गोविंदाय नमो नमः नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांगे हरे कृष्णा இங்க ரொம்ப பேர் காணோம்
கேக்குதா எல்லாருக்கும் ஓ கொஞ்சம் முன்னாடி உட்கார்ணும்னு சொன்னாங்க
கேக்குது
கேக்குது
ரொம்ப பேர் காணோம் எங்க போறாங்க ஓகே வரட்டும் நோ டிவோட்டிஸ் எல்லாம் எங்க போறாங்க ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸ் ஹரே கிருஷ்ணா இன்னைக்கு வந்து இந்த கடைசி நாள் யாத்திரையில வந்து நம்ம திருஇந்தலூர்னு சொல்லக்கூடிய சுகந்தவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான திவ்ய தேசம் பரிமள ரங்கநாதருடைய க்ஷேத்திரமான மாயாவரம்னு சொல்லப்படுற மயிலாடுதுறையில் இருக்கும் இந்த க்ஷேத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம்ம ஏற்கனவே பஞ்சரங்கம் சொல்லி ஐந்து ரங்கத்தை பற்றி பேசினோம் அதில் என்னென்ன பஞ்சரங்க கோயில்னு தெரிஞ்சிட்டோம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கப்பட்டினம் மாயவரம் பரிமள ரங்கநாதர் கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலடி அப்பக்கூடத்தார் இந்த ஐந்து ரங்க க்ஷேத்திரத்தில் பஞ்சரங்க க்ஷேத்திரமான இந்த ஐந்து ரங்க க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் நம்ம இன்னைக்கு வந்து பரிமள ரங்கநாதர் கோயிலில் அவருடைய சன்னதியில் அவருடைய கிருபையில் இங்கே நம்ம ஒன்று சேர்ந்திருக்கோம் இந்த ஸ்தலம் வந்து திருமங்கி ஆழ்வாருக்கு இன்னும் கூட ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஸ்தலம் இப்போ நம்ம பார்த்த எல்லா ஸ்தலங்களும் கோயில்களும் வந்து திருமங்கை ஆழ்வாரோடு சம்மந்தப்பட்டது திருவாழி திருநகரியில் நம்ம கொஞ்ச நேரம் திருமங்கை ஆழ்வாரை பற்றி கலந்து பேசணும் திருமங்கி ஆழ்வார் எத்தனை யுகங்களாக முயற்சி பண்ணார் மோட்ச பிராப்தி வேணும்னு நான்கு யுகங்களா சத்தியுகத்தில் என்ன பேரில் அவர் முயற்சி பண்ணார் சத்தியுகத்தில் கர்தப பிரஜாபதி கர்தப பிரஜாபதி அவருக்கு மோட்ச பிராப்தி வேணும்னு பகவானை குறித்து தவம் செய்ய பகவான் மௌனமாகவே இருந்தார் எதுவுமே அவருடைய பிரார்த்தனையை பகவான் சீக்கிரம் ஏற்றுன்றல அப்போ தாயார் வந்து லக்ஷ்மி தேவி தன்னுடைய குழந்தை மேலே கருணை காமிக்க சொல்லி பகவான்கிட்ட வேண்டார் நம்ம குழந்தை எவ்வளோ நாள் தான் தவம் செய்கிறாரு அவருக்கு மோட்ச பிராப்தி கொடுக்கணும்னு பகவான் ஒன்றும் செல்லாமல் மௌனம் சாதிச்சதுனால லக்ஷ்மி தேவி கோபம் வந்து வைகுண்டத்தை விட்டு வந்துடுறாங்க அப்படி அவங்க வைகுண்டத்தை விட்டு வந்து திருநகரியில் அவங்க தாமரை மலரில் போய் ஒளிஞ்சிட்றாங்க வைகுண்டத்திலேருந்து அவங்க காலியாக போனோடனே வைகுண்டமே தயார் இல்லாமல் சூன்யமாயிடுது அப்போ பகவான் தயாரை தேடி வரும்போது அங்கே நிறைய தாமரை அந்த குளத்து நிறைய தாமரைகள் இருந்தது ஆனால் அது வந்து இதழ் விடியாமல் மொட்டாகவே இருந்தது அப்ப பகவான் என்ன பண்ணாரு, இந்த கண்கள் ரெண்டும் சந்திரன் சூரியன், ஒரு கண்ணை மூடி இன்னொரு கண்ணை திறக்கவும் தாமரைகள்லாம் இதழ் விரிந்தது. ஆனா ஒரே ஒரு தாமரை மட்டும் இதழ் விரியாம இப்படி மூடியே இருந்து இப்ப பகவான் கண்டுபிடிச்சிடுறாரு, அதுக்குள்ளதான் லட்சுமி இருக்காங்க. உடனே அந்த தாமரை எடுத்து ஆலிங்கனம் செய்ய லட்சுமி தேவியும் தயாரும் சமேதரா கர்தம பிரஜாபதிக்கு தரிசனம் கொடுக்க இப்போ அவர் சொல்றாரு, உனக்கு இப்போ மோசம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதே கர்தம பிரஜாபதி அடுத்தது திரேதாயுகத்தில் என்னவா வந்தார், உப்பரிசர வசுங்கிற சக்கரவர்த்தி. இப்போ நம்ம தேரிழந்த ஊரில் அவருடைய வைபவத்தை பற்றி கேட்டோம், கர்ணபுரத்தில் அவரை பற்றி கேட்டிருக்கோம். ஸோ உப்பரிசர வசு அவரும் கடுமையாக தவம் செய்தார் பகவானை அடையிறதுக்காக அந்த அந்த லைஃப்பில். அப்பவும் பகவான் அவர் முன்னாடி பிரத்யட்சமாகி இப்போ உனக்கு மோட்சம் கிடையாதுன்றார். அதுக்கு அடுத்தது துவாபரயுகத்தில் சங்கபாலன் அப்படிங்கிற நபராக தோன்றி திரும்பவும் முயற்சி பண்ணார். அதுக்கப்புறம் கலியுகத்தில் திருநகரிக்கு பக்கத்தில் குறையலூர் அப்படிங்கிற கிராமத்தில் திரும்பவும் கலியங்கிற நாமத்தில் அவர் தோன்றினார். அப்போ கலியன் அந்த ஊருக்கு சோழ நாட்டுக்கு சக்கரவர்த்தியாக இருந்து படிப்படியாக அவர் தன்னுடைய எல்லையை விருப்படுத்துகிறார். அப்போ வந்து அண்ணன் கோயிலில் யாரை சந்தித்தாங்க, குமுதவல்லி நாச்சியார். அண்ணன் கோயிலில் குமுதவல்லி தாயாரை சேவித்து சந்தித்து அவங்க மேலே பிரியம் ஏற்பட்டு அவங்கள திருமணம் செய்ய அணுகிறாங்க. அப்போ குமுதவல்லி நாச்சியார் என்ன கண்டிஷன் போட்டாங்க, என்ன நிபந்தனை வச்சுருந்தாங்க அவங்கள கல்யாணம் செய்கிறதுக்கு, ஸ்ரீ வைஷ்ணவனாக மாறி பஞ்ச சம்ஸ்காரங்கள் செய்யணும். பஞ்ச சம்ஸ்காரம் என்னென்னது, உடலில் 12 இடங்களில் திருமண் தரிக்கணும், ஓம் நமோ நாராயணங்கிற தாரக மந்திரத்தை தீட்சையாக பெறணும், வைஷ்ணவருக்கு பிரசாத கைங்கரியம் செய்யணும், அப்புறம் முத்திரைகள் வாங்கிக்கணும். சங்கு சக்கர முத்திரை வாங்கிட்டு ஒரு வைஷ்ணவ கலாச்சாரத்தை பின்பற்றினா நான் உன்னை திருமணம் செய்திக்கிறேன்னு குமுதவல்லி நாச்சியார் திருமங்கையாழ்வார் இடத்துல சொல்கிறார். அப்போ உறையூர் நாச்சியார் கோயிலில் அங்கே பெருமாளே வந்து திருமங்கையாழ்வாருக்கு ஓமமோ ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை கொடுத்து அவருக்கு தீட்சை கொடுத்து சம்பிரதாயத்தோடு இணைச்சிக்கிறார். அதுக்கப்புறம் வைஷ்ணவத்தை ஏற்றுட்ட உடனே திருமங்கையாழ்வார் குமுதவல்லி நாச்சியார் சமேதரா ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ஆயிரக்கணக்கான வைஷ்ணவர்களுக்கு கைகாரியம் பண்ணுறாங்க. தினம் தினம் தன்னுடைய ராஜ்யத்தில் தன்னுடைய சொத்தில் இருந்து நிறைய செலவுகள் பண்ணுறார். அன்றாடம் வரக்கூடிய அடியார்களை வர வச்சு அவங்களுக்கு பிரசாத விநியோகம் செய்கிறார். இப்படி காலப்போக்கில் என்ன ஆயிடுதுன்னா, நிறைய வைஷ்ணவர்களுக்கு பிரசாதம் கொடுத்து கொடுத்து இவங்களுடைய நாடு செல்வம் எல்லாமே தீர்ந்துடும். அடியார்களுக்கு அமுது படிக்கிறதுக்கு கையில் எந்த விதமான வருமானம் இருக்காது. அப்போது திருமங்கையாழ்வார் வந்து கூடுமானவர் இயன்ற அளவுக்கு வைஷ்ணவ கைங்கரியம் பண்ணுறார். அந்த மாதிரி ஒரு வைஷ்ணவ கைங்கரியம் பண்ணிகிட்டு இருந்த சமயத்தில் பல இடங்களில் திவ்ய தேசரை யாத்திரை போய் அங்கே பகவான்களை துதித்து பாடுறார். அவருடைய சிஷ்யர்களில் 4 பேர் ரொம்ப பிரதானமானவங்க. 4 சிஷ்யர்கள், நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், தோலா வளக்கன், துழல் ஊதுவான். ஒருத்தர் வந்து தண்ணி மேலே நடக்கூடியவர், ஒரு சிஷ்யர் வந்து தண்ணி மேல் நடக்கூடியவர், இன்னொருத்தர் வந்து நம்ம நிழல்லையே ஒதுங்கிடுவார், நம்மளால் அவர் கண்டுபிடிக்க முடியாது, இன்னொருத்தர் அவர்கிட்ட வழக்கு பேசி ஜெயிக்கவே முடியாது, இன்னொருத்தர் வந்து எந்த மாதிரி பூட்டாக இருந்தாலும் திறந்துடுவார், எப்படி பூட்டிருந்தாலும் திறந்துடுவார். இந்த மாதிரி 4 சிஷ்யர்கள் அவருக்கு, பிரதானமான சிஷ்யர்கள். இப்படி திருமங்கையாழ்வார் வந்து நிறைய திவ்ய தேசங்களில் போய் பகவானை துதித்து பாடுறார், அடியார்களுக்கு சேவை பண்ணிட்டுருக்கார். ஆழ்வார்களுக்கும் பகவானுக்கும் நெருக்கமான உறவு என்னென்னா, ஆழ்வார்களுடைய வருகையை பகவான், அதாவது தன்னுடைய பக்தனுடைய வருகையை எதிர்பார்த்து பகவான் வந்து அவர்கிட்ட பாக்கல் கேட்கணும், அவர்கிட்ட பாசங்கள் கேட்கணும் அப்படின்னு ஏங்குறேன். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேனந்தூரில் அங்கே பட்டர் ரொம்ப அழகாக சொன்னார், அங்கே திருமங்கையாழ்வார் வந்துட்டு பகவானை வந்து ஏதோ ஒரு தேவன் நினச்சி பாடம் போடுறார். அப்போ என்ன பண்ணார் பகவான், ஒரு சங்கிலியால் கட்டிடுறார் அவர் காலை, சங்கிலியால் கட்டி போட்டு நீ பாட்டு பாடாமல் போகக்கூடாது அப்படின்னு அவருக்கு தரிசனம் கொடுக்குறார். 4 கரங்களோட சங்கு சக்கரதாரியாக பகவான் தரிசனம் கொடுத்தார். உடனே அவர் பாசுரங்களை பாடி பகவான் மகிழ்விக்கிறார். இந்த மாதிரி தன்னுடைய பக்தர்கள் தன்னை துதித்து பாடுறதுல பகவான் பேரானந்தம் அடைகிறார், பகவானை துதித்து பாடுறதுல பக்தரும் பேரானந்தம் அடைகிறார். அப்படி திருமங்கையாழ்வார் வந்து திருப்பதியில் போய் பாலாஜியை சேவிச்சுட்டு வர்றார். வர வழியில் திரியபுல்னு ஒரு திவ்ய தேசம், சென்னை பக்கம் இருக்கு அந்த திவ்ய திரியபுல். திரியபுல் திவ்ய தேசம் பெருமாளை சேவிச்சுட்டு திருநின்ற ஊர் வர்றார். திருநின்ற ஊரில் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இதே மாதிரி தான் பேருந்தூர் மாதிரி, அதில் யார் என்னன்னு பகவான் யாருக்கு தெரியாதுன்ட்டு அப்படியே பாடாமல் போயிடுறார். பாடாமல் போகவும் தாயார் வந்து சொல்கிறாங்க பகவான்கிட்ட, என்ன இவர் நம்மளை பாடாமே போகிறாங்க, நீங்கள் உடனே போய் பாசுரம் வாங்கிட்டு வாங்க, எல்லா திவ்ய தேசத்துக்கும் பத்து பத்து பாசுரம் பாடுறாரு, நம்மளை பாடாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தாயார் வந்து பெருமாள் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதுக்குள்ளே இவர் எங்கே வந்துடுறாருன்னா, திருநின்ற ஊர்லேருந்து திருக்கடல் மலை, திருவிடந்தை திருவிடந்தை வந்து திருக்கடல் மலைன்னு திவ்ய தேசம், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கோயில்கள். திருக்கடல் மலை வந்து திருவிடந்தை வந்து நம்ம இஸ்கான் சென்னை இஸ்கான் கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 கிலோமீட்டர் தான் வரும் நினைக்கும். திருவிடந்தை திவ்ய தேசம் நித்திய கல்யாண பெருமாள், அங்கே வந்து பகவானை சேவிச்சுட்டு பாசனங்களை பாடிட்டு அங்கேருந்து திருக்கடல் மலை போயிடுறார். திருக்கடல் மலையில் போய் அங்கே பகவானை துதித்து பாடும்போது திருநின்ற ஊரில் இருந்த பெருமாள் வந்துடுறாரு திருக்கடல் மலைக்கு. அவர் வந்து சொல்கிறாரு, ஏ திருமங்கை, என்ன எல்லாருக்கும் பாசுரம் பாடிட்டு எங்களை பாடாமல் வந்துட்டேன் அப்படின்னு. சரி நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லி பகவானுக்காக ஒரு பாசுரம் பாடுறாரு. ஒரு பாசுரத்தை வாங்கிட்டு சந்தோஷமாக வர்றாரு பெருமாள் வந்துட்டு, பரவாயில்ல திருமங்கை ஒரு பாசுரம் பாடிட்டாருன்னு சொல்லி சந்தோஷமாக வந்து தாயார்கிட்ட சொல்கிறாரு. தாயார் சொல்கிறாங்க, ஓரொரு சேத்திரத்துக்கு 10 பாசுரம், நமக்கு மட்டும் 1 பாசுரமா, இதெல்லாம் பார்த்தாரு. ஓரொரு சேத்திரத்தில் ஒரு 10 பாசுரம் பாடிட்டு போகிறாரு, பாட்டு பாடிட்டு போகிறாரு, நமக்கு மட்டும் 1 பாசுரமா, 9 பாசுரம் வாங்காமல் நீங்கள் திரும்ப வரக்கூடாது, மொத்தம் டோட்டலாக கரெக்டாக 10 இருக்கணும். தாயார் திரும்ப அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்குள்ளே அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. திருவிடலேருந்து திருக்கடல் மலையிலேருந்து கிளம்பி திருக்கண்ணபுரம் வந்துடுறாரு. திருக்கண்ணபுரத்தில் வந்து திரும்பவும் எங்கே உள்ள பகவான், திருநின்ற ஊரில் இருந்த பகவான் வந்து, திருநின்ற ஊர் எங்கே இருக்குன்னா அது சென்னை பக்கம் இருக்குது, திருக்கண்ணபுரம் இங்கே இருக்குது கும்பகோணம் பக்கம். அங்கிருந்து இது வரைக்கும் வந்து திரும்பவும் திருமங்கையாளர் பிடிச்சி எனக்கு இன்னும் 9 பாசுரம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போகிறாரு. ஸோ இதுதான் அவங்களுக்குள்ள அன்பு பரிமாற்றம். பக்தன் தன்னை புகழ்கிறதுல பகவான் பேரானந்தம் அடைகிறார். ஏன்னா அவன் எதை எதிர்பார்ப்பும்லாம் பாடுற, ஏதோ வயிற்று பிழைப்புக்காகவோ இல்லை பௌதீக சுகத்துக்காகவோ இல்லை பலநோக்கு செயலுக்காகவோ ஒரு பகவானை துதித்து பாடலை. அவர் பாடினது எல்லாமே பகவானை எந்த விதமான அந்யாபிலாஷா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெறுமனே அவரை பார்த்து தரிசித்து அவர் புகழ் பாடுறதிலே பக்தன் பரமானந்தம் அடையிறார். அதுபோல் பகவானும் பகவானை பாடும்போது பக்தனுக்கும் பேரானந்தம் கிடைக்குது. அப்படி திருக்கண்ணமங்கையில் வந்து பாசுரங்களை கேட்டு வாங்கிக்கிறார். அதுக்கப்புறம் திருமங்கையாழ்வாருக்கு பகவானுக்கு என்ன ஒரு அன்பு பரிமாற்றம்னா, இவர் போகிற ஸ்தலத்தில் பூரா மோட்சத்தை கேட்பார். திருமங்கையாழ்வார் போய் எந்த ஒரு திவ்ய தேசத்தில் போனாலும் பெருமாள்கிட்ட எனக்கு மோஷம் கொடுப்பாரு, பெருமாள் எனக்கு பாசுரம் கொடுப்பாரு, நீ எனக்கு பாட்டு பாடுவார், நீ ஃபஸ்ட்டு எனக்கு மோஷம் கொடுப்பாரு, நான் மோஷம் கொடுக்குறதா நீ முதல் பாட்டு கொடுப்பார், உடனே இவர் அங்கே பாடிட்டு வந்துடுவார். சில சமயங்களில் பகவானை தரிசிக்கிறதுக்காக போவார். அவர் எதிர்பார்க்குற அளவுக்கு பகவான் அவரை தரிசனம் கொடுக்கலன்னா சரி பரவாயில்ல அடுத்த திவ்ய தேசத்தில் நல்லா சேவிச்சுக்கலாம். இங்கே அவர் ஒரு எதிர்பார்ப்போடு வருவார் பகவான்கிட்ட. அதாவது என்ன பக்தன் என்னன்னா, பக்தன் வந்து பகவான்கிட்ட ஏதோ எதிர்பார்த்து வராரு, பகவானும் தன்னுடைய பக்தனுடைய வருகை காத்திருக்காரு. அப்போ இவருக்கு அந்த தர்சனம் வந்து அவர் மனதில் அவர் பூர்ணமான சந்தோஷத்தை கொடுக்கலன்னா பரவாயில்ல அடுத்த திவ்ய தேசத்து பெருமாள் வந்து நம்ம நினச்சபடி இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் எதிர்பார்ப்போட, இந்த பகவான் எப்படி இருக்க மாட்டாரா, இந்த மாதிரி எங்கிட்ட பேச மாட்டாரா, இந்த மாதிரி எங்கிட்ட பாட மாட்டாரா, என்னுடைய பாட்டுக்கு அவர் பதில் கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஆர்வம் மிகுதியினால் ஆர்வம் அதிகரிக்க அவருக்கு வந்து பகவான் மேலே ஆர்வம் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஒவ்வொரு தேசத்துக்கு போகும்போதும் இந்த தேசத்து பெருமாள் என் கூட பேச மாட்டாரா, அவரும் இங்கேருந்து திருமங்கை பாட மாட்டாரா, இங்கே வந்து என்னை சேவிக்க மாட்டாரா, ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க. பெருமாளை சேவிக்கிறதுக்கு நாளுக்கு நாள் இவருக்கு ஆர்வம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, இவருக்கு தரிசனம் கொடுக்குறதுல பெருமாளுக்கு ஆனந்தம் ஆகிட்டே இருக்கு. இப்படி ஒருத்தர் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு அவ்வளோ ஒரு அன்பு பரிமாற்றம். இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசத்துலேயும் திருமங்கை ஆழ்வார் வந்து பெருமாளை போய் சேவிக்கிறார். இவர் மோட்சம் கேட்பார், ஒரு பாட்டு கேட்பார், இவர் மோட்சம் கேட்பார், ஒரு பாட்டு கேட்பார். இப்படியே நடந்து நடந்து திருக்கண்ணமங்கை புள்ள பூதங்குடி இந்த மாதிரி எல்லா வெள்ளியங்குடி எல்லா ஓரோ திவ்ய தேசத்துலையும் போய் இந்த பெருமாள் நான் என்னுடைய, அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த பெருமாள் நான் நினைக்கிற மாதிரி எனக்கு தரிசனம் கொடுக்குறாரா அப்படிங்கிறதுல ஏக்கம் அடைவார். சில சமயம் இந்த அக்ஷா விக்கிரகத்தை பார்க்கும்போது திருமங்கை ஆழ்வார் என்ன பிரார்த்திக்கிறாருன்னா, பகவானே நீ என்னை ஏமாத்துற, எப்படி ஏமாத்துறேன்னா ஒரு அம்மா வந்து குழந்தைகிட்ட ஏதாவது பொம்மையை கொடுத்து ஏமாத்தும், குழந்தை ஏதாவது கேட்டுச்சுன்னா உதாரணத்துக்கு குழந்தை ஏதாவது ஒரு பொருளை கேட்குது, அந்த பொருள் நிஜமான பொருளை வாங்கி தரம ஒரு பொம்மையை கொடுத்து ஏமாத்திடும், இதுதான் அந்த பொருளை வச்சுக்கோனு. அந்த மாதிரி நீ உன்னுடைய சுயத்து சுயரூபத்தை எனக்கு காமிக்காம சும்மா ஏதேதோ தரிசனம் கொடுத்தே ஏமாத்துற நீ அப்படின்னு பகவான்கிட்ட இந்த திவ்ய தேசத்தில் போய் அப்படி பிரார்த்தனை பண்ணுவார். இன்னொரு திவ்ய தேசத்தில் போய், இல்லை இல்லை நான் எதிர்பார்த்த மாதிரி திவ்ய நீ தரிசனம் கொடுக்கல, அதனால் நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன். வெள்ளியங்குடியில் வந்து பார்ப்பாரு, இல்லையே பெருமாள் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லையே, சரி அப்போ நம்ம போய் கண்ணமங்கையில் போய் பார்த்துக்கிறேன், அந்த பெருமாளை சேவிச்சு நான் சந்தோஷமாயிருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரத்துலையும் போய் அந்த பெருமாளை சேவிக்கும்போது இன்னும் கொஞ்சம் பிரீதி கூடுதலாகும் அவருக்கு. இன்னும் பகவானுடைய அழகை ரசிக்கணும், இன்னும் பகவானுடைய அழகை ரசிக்கணும். தலை என்ன பாதம் முதல் முடி அடி முதல் முடி வரை ஓரொரு அவயவங்களையும் பகவானுடைய ஓரொரு அங்கத்தையும் அவயவங்களையும் ரசித்தாங்க ஆச்சாரியர்கள்லாம். அதனால தான் ஒரு திவ்ய தேசத்தில் ஆச்சாரியர் சொன்னார், பகவானுடைய கோயிலில் வந்து எல்லாத்தையுமே ரசிக்கணும். பகவானுடைய பகவான் இந்த மாதிரி ஆபரணங்கள் அணிஞ்சிருக்கார், பகவான் இந்த மாதிரி அஸ்திரங்கள் போவாங்க, எந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு சேத்திரத்திலையும் ஒவ்வொரு விதமான சிறப்பு அம்சங்கள் இருக்கும். ஸோ எப்படி திருமஞ்சாழ்வார் வந்து ஒவ்வொரு சேத்திரத்திலையும் போய் பகவானை குறித்து பார்த்துச்சு, திருவெள்ளியங்குடி திருப்புள்ள பூதங்குடி இங்கெல்லாம் வந்து பல இடங்களில் பகவானை சேவிக்கிறார். அது வந்து இந்த அந்த ஈர்ப்பானது எப்படி இருக்குது, அந்த உதாரணம் கொடுத்தார் இல்லையா ஆழ்வார், ஒரு குழந்தைக்கு பொம்மையை வச்சு காமிக்கிற மாதிரி நீ இந்த அச்சா அவதாரத்தில் உன்னுடைய இன்னும் எழில்மிகு தோட்டத்தை இன்னும் எனக்கு கூட காமிக்க மாட்டேங்கிற, இன்னும் நான் அந்த இயல்பான அழகை இன்னும் ரசிக்கணும், இன்னும் வந்து உன்னை நீ எனக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் மேலும் மேலும் பகவான் மேலே உள்ள பிரீத்தினால இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறார். பகவான் அவருடைய அழகை இன்னும் பருகணும் இன்னும் கூட சேவிக்கணும் இன்னும் கூட சேவிக்கணும். பெரும்பாலும் ஓரொரு திவ்யதேசமும் அவருக்கு இன்னும் அழகாக தரிசனம் கொடுத்துட்டே வர்றார். இதுதான் பக்திங்கிறது. அங்கே போய் பகவான் ஏதோ கோயிலுக்கு போனோம் சும்மா போனோம் பார்த்தோம் வந்தோம் அப்படி இல்லாமல், ஏன் பக்தர்களோட போகிறது தான் காரணம். பேசிக்குவோம், பார்த்தீங்களா இன்றைக்கி எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ அழகாக நகைகள் போட்டு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ஆபரணங்களை பண்ணியிருந்தாங்க, அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, பகவானை சேவிச்சிட்டே இருக்கணும் போல இருக்குது, கண்ணால் பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்காங்க, இருந்து வர்றதுக்கே மனசில்லை. இப்படி ஒரு பக்தர்களும் பக்தருடைய சங்கத்தில் போகும்போது அந்த பகவான் உள்ள அழகை வந்து பகிர்ந்துக்குவோம். தனியாக போனால் ஏதோ போவோம் பார்ப்போம் வந்துடுவோம், அவ்வளோதான். நமக்கு அதோடைய அந்த சுவையை வந்து நம்ம பகிர்ந்துக்க முடியாது. அதுதான் பக்தர் சங்கத்தில், பக்தர் சங்கத்தில் போகும்போது இன்னும் அந்த சுவை அதிகரிக்கும். பகவானுக்கும் பகவானுடைய எழில்மிகு தோற்றத்தினுடைய அழகையும் ரசித்து அதை எல்லா பக்தருடைய சங்கத்திலிருந்து பகிர்ந்துக்க முடியும். அதுதான் முக்கியம். கோயில்களுக்கு போகிறதுன்னு பெரிய விஷயம் இல்லை, எப்போ வேணாலும் போகலாம் தரிசனம் பண்ணிக்கலாம். ஆனால் பக்தருடைய சங்கத்தில் போகும்போது கூட்டம் கூட்டமாக போகும்போது பெருமாளும் சந்தோஷம் அடைவார். இன்னைக்கு இவ்வளோ பேர் என்ன வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க, நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருக்காங்க, என்னுடைய புகழ் பாடியிருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தரை புகழ்ந்துக்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் என்னை புகழ்றாங்க. மச்சித்தா மத்கத புராணா போதையந்த பரஸ்பரம் கதையன் தஷ்யமான்வித்யம் துஷந்திச்சா ரமந்திச்சா. என்னுடைய பக்தர்கள் எப்பவுமே போதை, பௌதிக உலகத்தில் நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தில் போதை இருக்கு. சிலருக்கு மது அருந்துறது போதை இருக்கும், சிலருக்கு பண விஷயத்தில் போதை இருக்கும், சிலருக்கு பெண்களிடத்தில் போதை இருக்கும், சிலருக்கு அரசியலில் போதை இருக்கும், சிலருக்கு சினிமா நேர்கள் மேலே போதை இருக்கும், சிலருக்கு விளையாட்டு வீரர்கள் மேலே போதே இருக்கும். ஆனால் பக்தர்களுக்கு பகவானுடைய கதை தான் மச்சித்தா மத்கத பிராணா, நம்முடைய பிராணன் நம்முடைய உயிர் நம்முடைய மூச்சு நம்முடைய வாழ்க்கை எல்லாமே பகவானோடு பகவானுடைய திவ்ய கதைகளை பருகிறது, லீலைகளை கேட்கறதா. மச்சித்தா மத்கத பிராணா போதை எந்த பரஸ்பரம், பரஸ்பரம்னா ஒத்திருக்கு ஒத்துரு, கேட்கறதுலையும் சொல்றதுலையும் ஆனந்தம், சொல்றவங்க கேட்கறவங்க ரெண்டு பேருமே ஆனந்தம் அடைகிறாங்க. துச்சந்தீச்சா ரமந்திச்சா, சொல்கிறவங்க கேட்குறவங்க. ஏன்னா அது பக்தர்களுக்கு ஒருத்தருக்கு உபதேசம் கொடுத்துக்கிறாங்க, ஒருத்தர் தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிறாங்க, அன்பு பரிமாற்றம் பண்ணிக்கிறாங்க, அதை பார்க்கும்போது பகவானும் ஆனந்தம் அடைகிறார். அதனால தான் பகவத்கீதையிலே சொல்லிட்டார், என்னுடைய கதைகளை பேசுகிறதுல என்னுடைய பக்தர்களுக்கு போதை தரக்கூடியதாக இருக்கு, சொல்கிறவங்க கேட்குறவங்க ரெண்டு பேருமே ஆனந்தம் அடைகிறாங்க. இப்படி அவர் வந்து ஒவ்வொரு திவ்ய தேசத்துலேயும் திருமஞ்சாழ்வார் வந்து பகவானை சேவித்து ஆனந்தம் அடைகிறார். சில நேரங்களில் சில இடங்களில் ஒரு பாசுரங்கள் பத்து பாசுரங்கள் இடத்துக்கு தகுந்த போல் அவர் வந்து அங்கே பகவானை சேவிக்கும் போது ரொம்ப அற்புதமாக பிரார்த்தனைகள் செய்து பகவானை துதித்து பாடுறார். இப்போ நமக்கு வந்து பிரார்த்தனை எப்படி செய்யணும்னு தெரியாது, நம்ம ஏதோ கோயிலில் வருவோம் ஏதோ தரிசனம் பண்ணுவோம். அப்போ நம்ம எப்படி பிரார்த்தனை செய்யணும், ஏற்கனவே முந்தைய பக்தர்கள் செய்த பிரார்த்தனையை திரும்பவும் அர்ப்பணிக்கிறது. நமக்கு சுயமாக பிரார்த்திக்கிற அளவுக்கு நமக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது, நமக்கு பிரார்த்தனை செய்யவும் தெரியாது. அப்போ குந்தி மகாராணியோட பிரார்த்தனைகள், பீஷ்மதேவுடைய பிரார்த்தனைகள், பிரம்மதேவுடைய பிரார்த்தனைகள், ஆழ்வாருடைய பிரார்த்தனைகள், இதெல்லாம் பிரபுபாவுடைய பிரார்த்தனைகள், இதெல்லாம் நம்ம சமர்ப்பிக்கும்போது அவங்களுடைய கருணையினால் நமக்கும் எப்படி அவங்களுடைய பிரார்த்தனையை பகவான் ஏற்றுட்டு அவங்ககிட்ட அன்பு பரிமாற்றம் செய்தாரோ அதே முந்தைய பக்தர்களுடைய மகாஜனோ என்ன கதை சப்பந்தா அந்த மகாஜனங்களுடைய வழியை பின்பற்றி நம்மளும் அதே பிரார்த்தனையை செய்யும்போது பகவான் நம்மக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக அன்பு பரிமாற்றம் செய்வார். இப்படி திருமங்கையாழ்வார் வந்து பல திவ்ய தேசங்களை யாத்திரை போயிட்டு ஸ்ரீரங்கம் வர்றார். ஸ்ரீரங்கத்தில் வந்து திருமங்கல் ஆழ்வார் வந்த சமயத்தில் கோயிலுடைய மதில் சுவர் எல்லாம் செதலம் அடைஞ்சு ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது. இப்போ திருமங்கை ஆழ்வாருக்கு மதில் சுவர் எழுப்பணும்னு ரொம்ப ஆசை. ஸ்ரீரங்கத்தை சுற்றியும் பிரம்மாண்டமான மதில் சுவர்கள் அமைக்கணும். ஆனால் கையில் எந்த வருமானமும் கிடையாது. இருந்த காசு சொத்தெல்லாம் வந்து பக்தர்களுக்கு அமுது படித்து தானம் செய்து எல்லாமே போயிடுச்சு. கடைசி இதுக்குரியது இந்த நாலு பேர் தான். யார் நாலு பேர்? நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், தோலா வழக்கன், துழல் ஊதுவான், பூட்டை திறக்கிறவன். இந்த நாலு பேர். சரி, இதுங்களை வச்சு அவர் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருவார். என்ன பண்ணுறது? வழிப்பறி பண்ணுறது. வழிப்பறி வரவங்கிட்டெல்லாம் காட்டு வழியாக வரவங்க செல்வந்தர்கள்ட்ட வழிப்பறி பண்ணி சீரங்கத்தோடய கோயிலை வந்து புதுப்பிக்கிறதுல இந்த சேவையில் இறங்கிடுவார். அது பெரிய சேவை அது. அந்த பிரம்மாண்டமான கோயில் ஸ்ரீரங்கத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு சுற்று இருக்கும். ஏழு நுழைவாயில். பூர் போ சுவாகா, பூர் லோகா, ஸ்வர்கலோகா, ஜனலோகா, தபோலோகா, மகர்லோகா, சத்தியலோகா, வைகுண்டா, இந்த மாதிரி நாலு ஏழு ஏழாவது நுழைவாயில் தான் கர்ப்பகிரகம். அங்கே போய் நம்ம வைகுண்டத்தில் நுழையிறோம். இதுதான் ஸ்ரீகம் ஸ்ரீரங்கங்கிறது பூலோக வைகுண்டம். இந்த ஏழு ஆறு நுழைவாயிலையும் தாண்டி ஏழாவது என்ட்ரன்ஸில் போகிறது வைகுண்டத்தில் நுழையிறோம். பூர்லோகம், பவர்லோகம், சர்க்கலோகம். இது நாலாவது சுற்று வந்து திருமங்கை சுற்றுன்னு பேர். இருக்குது திருமங்கை ஆழ்வார் வந்து அந்த சுவரை எழுப்பினார். அப்போ என்ன ஆகிடும்னா திருமங்கை ஆழ்வாருக்கு வந்து நிறைய நிதி உதவி தேவைப்பட்டது, நிறைய பணம் தேவைப்பட்டது அந்த சுவர் கட்டுறதுக்காக ஸ்ரீரங்கத்தில். அப்போ வந்து அவருடைய சிஷியர்கள்லாம் வந்து சொன்னாங்க, மகாராஜ் நாகப்பட்டினத்தில் ஒரு புத்தர் சிலை இருக்குது, அதை கடத்திட்டு வந்துட்டோன்னா ஈஸியாக சுவர் கட்டி முடிச்சிடலாம் வேலையை. புத்தர் சிலை எடுத்துகிட்டு வந்துட்டா ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். ஆனால் அந்த புத்தர் விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வரது அவ்வளோ சாதாரணமான காரியம் கிடையாது, பயங்கரமான கஷ்டம். அதை செய்த அந்த சிற்பியானவன், அந்த கம்மாளன் ஆனவன் ரெண்டு பேர் பயங்கர இன்டெலிஜென்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அந்த கோபுரத்தினுடைய கோபுர கலசத்துக்குள்ளே அந்த புத்தர் சிலையை வைத்து அது கீழே சங்கிலி அமைத்து அந்த சங்கிலி வந்து பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த கீழே வரக்கூடிய அந்த அவுட்லெட் ஒன்று இருக்கும், அதோடு கனெக்ட் பண்ணி அது எடுக்கவே முடியாது. அவ்வளோ சுலபமாக போய் யாரும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி பயங்கரமாக டெக்னிக்கலாக பண்ணியிருப்பாங்க, யாருமே வந்து எடுக்க முடியாத அளவுக்கு. அதை செய்த ரெண்டே பேருக்கு தான் தெரியும் அது எப்படி எடுக்கணும்னு. அந்த அந்த சிற்பிகள், அந்த கம்மாளர் ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் அது எப்படி அந்த சிலையை வந்து ரொம்ப கவனமாக வெளியே கொண்டு வருது. இப்போ திருமங்கையாழ்வாருக்கு இந்த செய்தி வந்து சொல்லுவாங்க, அந்த புத்தர் சிலையை எடுத்துகிட்டு வந்தோன்னா முழுதும் தங்கத்தால் ஆனது, பியூர் கோல்டு, ஃபுல்லாக கோல்டு. அதை எடுத்துகிட்டு வரணுன்னதும் ஆழ்வார் உடனே திட்டமிட்டுருவார், சரி ஓகே நம்ம எல்லோரும் நாகப்பட்டினம் போகிறோம், நாலு பேரை கூட்டிகிட்டு நாகப்பட்டினம் போகிறார். நாகப்பட்டினத்தில் போய் இந்த கம்மாளன் இருக்க அந்த சிப்பி இருக்கான்லையே அவன் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு இருக்கும், அவன் வீட்டில் போய் நட்பு வச்சுக்குவார். அவன் கூட இந்த ஈத்த வீட்டுக்காரன் கூட நட்பு வச்சுட்டு, இந்த மாதிரி நாங்களாம் யாஸ்திரிகர்கள், பல இடங்களுக்கு யாத்திரை வந்திருக்கோம், வியாபாரத்துக்காக வந்திருக்கோம், கொஞ்ச நாள் இங்கே தங்கலான்னு இருக்கோம்னு சொல்லி அவர்கிட்ட எப்படியோ பழகி இந்த சிற்பியோட எதிர்த்த வீட்டில் நட்பு வச்சுட்டு அவங்க கூட போய் சேர்ந்துடுவார். அவங்க கூட போய் சேர்ந்த உடனே அப்படி கொஞ்ச நாள் அங்கே தங்கியிருப்பார். இவனுடைய இந்த சிற்பியுடைய அன்றாட வாழ்க்கையுடைய பழக்க வழக்கங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். இவன் தினமும் என்ன பண்ணுறான், இவனுக்கு மதியமானால் சாப்பிட்டு முடிச்சுட்டு திண்ணையில் வந்து உட்காந்து வெத்தலை பாக்கில் தாம்பூலமெல்லாம் போட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிற பழக்கம். இதை ஆழ்வார் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நாள் இவன் திண்ணையில் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சு திண்ணையில் உட்காந்து தாம்பூலம் போட்டிருக்கும்போது தன்னை சுற்றி உள்ள சிஷ்யர்கள்ட்ட ஆழ்வார் ரொம்ப பதட்டமாக சொல்வார், என்ன ஒரு அநியாயம், யாராவது கேட்டிங்களா, நாகப்பட்டினத்தில் உள்ள புத்தர் சிலை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களாம். சே, கேட்கவே இருக்கு கஷ்டமாக இருக்குது, நம்மளாம் ஏன் உயிரோடு இருக்கணும், நம்ம இருக்கும்போது இப்படி நடந்திருக்கே, இதையே நம்ம தடுக்கக்கூடாது, நான் உடனே இங்கே போய் இதெல்லாம் நம்ம எல்லாம் உடனே போகிறோம், போய் எப்படியாவது அந்த புத்தர் சிலையை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பதட்டமாக, ரொம்ப பதட்டமாக பேசுகிறார். வந்து எழுத்து மாதிரி உட்காந்துருக்குறோம் காதில் கேட்குற மாதிரி. அவன் வந்து சொன்னான், என்னையா சொன்னீங்க, புத்தர் சிலை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களா, அது எப்படி முடியும், சாத்தியமே கிடையாது, புத்தர் சிலையை எடுக்க வாய்ப்பே கிடையாது. என்னங்க நீங்கள், இவ்வளவு நடந்திருக்கு ஒன்றும் தெரியாம நாலு சோத்துக்குள்ள உட்காந்துருக்கீங்க, அங்க அவ்வளவு ஊரே கலவரத்தில் இருக்கு, என்ன நீங்க எப்படி இருக்கீங்க? அப்போ அவனாக தான் இருக்கும். அப்போ சொல்கிறான் இந்த செப்பி வந்து அவனாக தான் இருக்கும். நான் அப்போவே நினச்சேன் இந்த ரகசியத்தை வந்து அவன் யார்ட்டியாக சொல்லிடுவான், ஏன்னா ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணாங்க இல்லையா, இன்னொருத்தர் மேலே எனக்கு சந்தேகம் வந்துடும், அவன் தான் வந்து இந்த மாதிரி செய்திருக்கணும். சரி அது எப்படி முடியும்? ஆழ்வார் கேட்குறாரு எப்படி முடியும், உங்களை உங்களுக்கு தானே தெரியும், நீங்கள் தான் சொன்னீங்க யாரும் எடுக்க முடியாதுன்னு. இல்லை இல்லை அதுக்கு வழி எல்லாம் இருக்குது, எந்த மாதிரி போகணும் இப்படி போகணும், அந்த கோபுரத்திலேறி முதல்ல அந்த சங்கிலியை விடுவிக்கணும், அப்புறம் அந்த ஜலதார வழியாக வரக்கூடிய இந்த சங்கிலியை எடுக்கணும், அதுக்கப்புறம் விக்கிரகத்தை ஈஸியாக எடுத்துன்னு வந்துடலாம், அப்படி தான் அவன் பண்ணியிருக்கணும். ஏன்னா அது எனக்கும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த முழு ரகசியத்தையும் ஆழ்வார்கிட்ட சொல்லிடுவாங்க அந்த வியாபாரி, இப்படி தான் அவங்க பண்ணியிருக்கணும். அப்போ ஆழ்வார் சொல்ல நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாத, அவன் எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் உடனே போய் அவனை பிடிச்சி அந்த சிலையை மீட்டுன்னு வராமல் நாங்கள் தூங்க போகிறதில்ல அப்படின்னு ஆழ்வார் கிளம்பிடுவார். நாகப்பட்டினம் போகிறதுக்கு எதுக்கு? விஷயம் வந்துருச்சு எப்படி எடுக்கணும்னு, யாராவது எப்படி விஷயம் வாங்கணும்னு ஆழ்வார் ரொம்ப இன்டெலிஜென்ட், அவன்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாகப்பட்டினம் வர்றார். வர வழியில் கப்பலில் வர்றார். கப்பலில் வரும்போதே ஒரு பாக்கு வியாபாரி, பாக்கு விற்கிறவன், கப்பலில் நாலில் மூணு பங்கு ஃபுல்லாக பாக்கு தான், நாலில் மூணு பங்கு மூட்டை பாக்கு இருக்குது. ஆழ்வார் போய் அவங்ககிட்ட நட்பு ஏற்படுத்திடுவார். ஆழ்வாருடைய தேஜஸ் அவருடைய டிவோஷன் பக்தியெல்லாம் பார்த்தோன்னே இந்த வியாபாரி கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட வந்து பேசுவார். பேசும்போது தன்னுடைய கையில் ஒரு நாலஞ்சு பாக்கு எடுத்து ஆழ்வார்ட்ட கொடுப்பார். ஆழ்வார் பாக்கு வாங்கிட்டு ஒரு பாக்கு எடுத்து பாதி உடச்சி வாயில் போட்டு பாதி அவர்கிட்ட கொடுப்பார். பாதி கொடுத்துட்டு பேசும்போது இடையிலன்னு சொல்வார், பாதி பாக்கு என்னது ஞாபகம் இருக்குல்ல அப்படிம்பார். ஆமாம் ஆமாம் பாதி பாக்கு உங்களுக்கு தான், யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். இல்லை இல்லை யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன், திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பார், பாதி பாக்கு என்னது பாதி பாக்கு என்னதுன்னு. ஐயோ மோட பெரிய தொந்தரவாக போச்சு, அவர் ஓலை குடியா அப்படின்னு ஓலையை வாங்கி பாதி பாக்கு ஆழ்வாருக்கு சொந்தம் எழுதி கொடுத்துருவார். ஆழ்வார் வந்துட்டு கப்பல் கரைக்கு வந்தோன்னே சிஷியர்கிட்ட சொல்லி இதில் உள்ள பாதி பாக்கு நம்ம வண்டியில் ஏற்றுக்கவர். அவர்கிட்ட இறங்கணும், ஆழ்வார் என்ன பண்ணுறீங்க, நீ தானே சொன்னீங்க பாதி பாக்கு எனக்குன்னு, நீ கொடுத்த பாக்கு பாதி பாக்கு அப்படி ஒன்று சொல்லலை, நீ பாதி பாக்கு எனக்குன்னு சொன்னேன், இப்போ நீ என்கிட்ட வாதம் பண்ணுற? இல்லை இல்லை நீங்கள் ஏமாத்துறீங்க, உங்களுக்கு வேணால் ஒரு நாலு பாக்கு தரேன், உன்னுடைய நாலு பாக்கு யாருக்கு வேணும், நீ எனக்கு சொன்ன பாதி பாக்கு என்னதுன்னு. இப்போ சொன்ன வார்த்தையில் நீ ஒரு பெரிய வியாபாரி, சொன்ன வார்த்தையும் மேரலாமா? ரெண்டு பேருக்கும் பயங்கர வாதமாயிடும். கடைசியில் பஞ்சாயத்துக்கு போவாங்க. அந்த ஊர் பஞ்சாயத்தில் போனோன்னே ஆழ்வார் ஒரு பக்கம் நிற்பார், அந்த வியாபாரி ஒரு பக்கம் நிற்பார். வியாபாரி சொல்வார், இந்த ஆழ்வார் என்னை ஏமாத்துறாரு, பாதி பாக்கு என்கிட்ட கொடுத்தாரு, திரும்ப கேட்கும்போது கப்பல் உள்ள பாதி பார்க்க கேட்குறாரு. ஆழ்வார் சொல்வார், ஏங்க என்னங்க பஞ்சாயத்து நடக்கிறீங்க, சாப்பிட்ட பாதி பார்க்க வேணால் ஓலையில் எழுதி கொடுப்பானா, அரை பார்க்க ஓலை பிராணாச்சு எழுதுவாங்களா, என்ன யோசிக்க மாட்டேங்கிறீங்க, கப்பல் உள்ள பாதி என்னதுன்ட்டு இப்போ விதம் மாற்றி சொல்கிறாரு அப்படிம்பார். அவங்களும் பஞ்சாயத்தில் யோசிப்பாங்க, ஆமாம் ஆமாம் ஒரு அரை பார்க்காக எவனா இந்த பஞ்சாயத்து நடத்துவானா, கொடுத்துட்டு போவாய் அப்படின்னு அவன் எதிர்த்து போயிடுவாங்க. கடைசியில் ஒட்டுமொத்த பாக்கி ஆழ்வார் எடுத்துகிட்டு வந்துடுவார், எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் விற்று கோயில் ஜாயசி திருமங்கி ஆழ்வார்க்கு பாக்கு மூட்டையில் எடுத்துகிட்டு வந்துடுவார். அப்புறம் நேராக நாகப்பட்டினம் வந்து அந்த இவர் சொன்ன மாதிரியே அந்த ஸ்தபதி சொன்ன மாதிரியே உள்ளெல்லாம் போய் புத்தர் சிலை எடுத்துடுவார். ஒரே ஒரு சிஷ்யனை மட்டும் கூட கூட்டிகிட்டு போவார், ரெண்டு பேரும் போய் ராத்திரியோட ராத்திரியாக போய் புத்தர் சிலையை அபேஸ் பண்ணிடுவாங்க, புத்தர் சிலையை தூக்கிடுவாங்க. தூக்கினோடனே இவர் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போனால் பிரச்சனையோட நீ முன்னாடி சீரங்க போய்டு நான் பின்னாடி வரேன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு வச்சுருவார். அமிச்சுட்டு ஆழ்வார் புத்தர்கிட்ட பேசுவார், புத்தர் சிலைட்ட, நீ வந்து ஒரு சத்திரிய குடும்பத்தில் பிறந்தவன், ஒரு யோகியாவோ ஞானியாவோ வாழ்ந்தவன், உனக்கு விக்கிரகம் பண்ணுறதுனா செம்பில் பண்ணலாம் பித்தளையில் பண்ணலாம், உனக்கெல்லாம் எதுக்கு தங்கத்தில் விக்கிரகம் பண்ணணும், தங்கத்தில் விக்கிரகம்னா பெரும்பாலுக்கெல்லாம் பண்ணணும், எதுக்கு உனக்கு தங்கத்தில் விக்கிரகம் அப்படின்னு சொல்லி கேட்பார். உடனே தங்கமெல்லாம் உருகி ஆழ்வாரோட மடியில் விழுகுவான், உனக்கெல்லாம் தங்கத்தில் விக்கிரகம் தேவையில்லை. அப்புறம் அதை எடுத்துகிட்டு ஆழ்வார் வேக வேகமாக வராரு, நாகப்பட்டினத்துலேருந்து வரார். வர வழியில் நாகப்பட்டினத்து நீங்கள் திருவாரூர் ரூட்டில் வந்தீங்கன்னா திருக்கண்ணங்குடின்னு ஒரு திவ்ய தேசம் இருக்குது, நம்ம இந்த தடவை அங்கே போகல. திருக்கண்ணங்குடி ரொம்ப அற்புதமான திவ்ய தேசம், பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரத்தில் ஒன்று. திருக்கண்ணங்குடியில் வந்துட்டு ஆழ்வார் என்ன பண்ணுறாருன்னா ஒரு புளிய மரத்துக்கு அடியில் ரொம்ப களைப்பாயிடுவார், ரொம்ப தூரம் நடந்து வந்து அந்த புத்தர் சிலையை எடுத்துகிட்டு வர்றாரு. ரொம்ப களைப்பாய் அந்த புளிய மரத்துக்கு அடியில் ஒரு மண் தோண்டி அதை புத்தர் சிலை அதில் வச்சுட்டு கொஞ்சம் இளைப்பாடுறாரு. அப்போ புளிய மரத்தை சொல்கிறாரு, ஏ புளிய மரமே நீ தூங்கவே கூடாது, என்ன நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு புளிய மரத்துக்கு ஆர்டர் போட்டுட்டு ஆழ்வார் தூங்கிடுறாரு. புளிய மரம் தூங்காமையே முடிச்சுட்டு இருக்கான். காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த புளிய மரத்துல இலையெல்லாம் ஆழ்வார் மேல உதிர்ந்து அந்த இடமே அப்படி மறைச்சிருக்கு. ஆழ்வாருக்கு எந்திரிச்சுன்னு ரொம்ப சந்தோஷம். ஏய் உறங்கா புளியே நீ வாழ்க அப்படின்னு, உறங்கா புளியே நீ வாழ்க அப்படின்ட்டு. இதுக்கடையில் என்னது, நாகப்பட்டினத்தில் ஒரே கலவரம், புத்தர் சிலையை காணோம், யார் தூக்கிட்டு போனாங்க, என்னாச்சு, பட்டர்கள் பூஜாரிகள்லாம் பயங்கர பரபரப்பாயிட்டாங்க. கடைசியில் அங்கே கிராமத்திலாம் மையோட்டம் போடுவாங்க, மை போட்டு பார்ப்பாங்க யார் எடுத்துகிட்டு போய் எந்த திசையில் இருக்கா, அதெல்லாம் கரெக்டாக தெரியும். இந்த மையோட்டம் போட்டு பார்க்கும்போது நேராக கண்ணங்குடியை நோக்கி காமிக்குது, கண்ணங்குடியில் ஆழ்வார் இருக்கக்கூடிய இடத்துக்கு நோக்கி காமிக்குது. இவங்க அதை ஃபாலோ, அதை வச்சு ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. இதுக்கடையில் ஆழ்வார் என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த உறங்கா புளி இருந்தது இல்லையா, அந்த தூங்காத புளி மரத்துக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அப்படி நடந்து வரும்போது அந்த தோட்டத்துக்காரர் இருக்கான், அந்த பெரிய தோப்பு இருக்கு, அந்த தோப்புக்காரன் அவன்கிட்ட வந்து ஆழ்வார் சொல்றாரு, ஏய் இங்க என்ன பண்ற நீ, இது என்னுடைய தோப்பு அப்படிங்கிறாரு. இது என்னுடைய தோப்பு, நல்லா இருக்கு நல்லா இருக்கு, இது ஏன் தோப்புப்பா அப்படின்னு நான் தோப்புக்காரன் சொல்றான். அது எப்படி உன் தோப்புக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க அப்படின்னு ஆழ்வார் கேட்டாரு. உடனே பட்டால எடுத்துருங்க மாரி, இது என்ன பெரிய பட்டா, நானும் இந்த தோப்பு பட்டா வச்சிருக்கேன், ஸ்ரீரங்கத்தில் வச்சிருக்கேன், வரையா நான் காமிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு பெரிய பஞ்சாயத்து ஆகிடும், ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போய் பஞ்சாயத்தில் நிற்க வச்சுருவாங்க. பஞ்சாயத்தில் நிற்க வச்சா இவர் சொல்கிறாரு, பாருங்கள் என்னுடைய பட்டாலாம் கரெக்டாக இருக்குது, இவர் அவருடைய தோப்புங்கிறாரு, ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நான் ஸ்ரீரங்கத்தில் போய் பட்டா எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன், என்னுடைய தோப்பு தான். இப்படி அந்த வழக்கு வந்து முடிவே இல்லாமல் ஆயிருமா. அதனால இப்பவும் அந்த ஊரில் அந்த கிராமத்தில் ஏது ஒரு வழக்கு வந்தாலும் முடிவுக்கே வராதான், தோலா வழக்குன்னு சொல்லி எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கும், வழக்கு முடிவுக்கே வராது. ஆழ்வார்க்கு அங்கே வந்து ஃபேவரபிள் ஆகாதனால, அந்த இடம் ஆழ்வார்க்கு சுமூகமாக அமையாதனால, அந்த எங்க ஒரு சம்பவம் அந்த கிராமத்தில் நடந்தாலும் அந்த வழக்கு முடிவுக்கே வராது. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், ஆழ்வார்க்கு ரொம்ப தண்ணி தாகமாயிடும். தண்ணி தாகமாயி அந்த ஊர் பக்கத்தில் அந்த தோப்பு பக்கத்தில் ஒரு பொண்ணு தண்ணி இறச்சுட்டு இருப்பான், அந்த பொண்ணுகிட்ட போய் எனக்கு குடிக்க தாகமாக இருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க கேட்பார். அந்த பொண்ணு நினைச்சா, ஐயோ ஒரு பெரிய டேஞ்சரான ஆளாச்சு, தண்ணி கேட்க போய் கிடைச்சி இந்த பானை என்னோடதுன்னு சொல்லிட்டா, தண்ணி கொடுக்க போய் ஏய் இந்த பானை எனக்கு சொத்தை சொல்லிடுவாரு, இவரு ஒரே ஓட்டம் ஓடிடுவா பானையை தூக்கிட்டவ, ஓஹோ எனக்கு தண்ணியா தரமாட்டேங்கிறீங்க, இந்த ஊர்ல கிணறுல தண்ணியே ஊராதுன்ற, ஊரா கிணறு, அந்த ஊர்ல என்னது உறங்கா புளி தோலா வழக்கு, ஊரா கிணறு, கிணறுல தண்ணியே ஊராது. அப்புறம் விக்கிரகத்தை எடுத்துட்டு அப்படியே வந்து ஒரு மகிழ மரத்துக்கடியில் கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பார். மகிழ மரத்துக்கடியில் சாப்பிடவே இல்லை, ஆழ்வார் சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை. ஸ்ரீரங்கம் வரைக்கும் அந்த விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வந்து அதோடைய தங்கத்தை பயன்படுத்தி கோயிலோடைய மதில் சுவரை கட்டி முடிக்கணும், எடுத்துகிட்டு வர்றார். ரொம்ப சோர்வாயிடுறார். அப்போ பகவான் பார்த்துட்டு அந்த கண்ணங்குடியில் வந்து தாமோதரர் கிருஷ்ணர் வந்து, ஐயோ பாவம் எனக்காக ஆழ்வார் இவ்வளோ சிரமப்படுறாரு அப்படின்ட்டு அவர் முன்னாடி வர்றார். கொஞ்சம் பிரசாதம் தீர்த்தம்லாம் எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றார். ஆழ்வாரை மெதுவாக எழுப்பி இதெல்லாம் சாப்பிடுங்க கேட்குறார். நீங்கள் யார், பகவான் கேட்குறார், நீங்கள் யார், எங்கே அவர் ஒரு சாதாரண மனுஷ ரூபத்தில் ஒரு பிராமண ரூபத்தில் வர்றார் பகவான் வந்துட்டு, நீ யாருன்னு கேட்குறார். ஏன்ப்பா நான் ஒரு வழி போக்கணப்பா, நான் இந்த வழியாக போனவேன், ரொம்ப களைப்பாக இருக்கியா, ஆமாம் ஆமாம் சரி இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி பிரசாதத்தையெல்லாம் கொடுத்து அவனை சாப்பிட வச்சுட்டு இவர் போயிடுவார். கொஞ்ச நேரம் கழித்து இந்த கண்ணங்குடியில் பகவான் இந்த பிரசாதம்லாம் சாப்பிட்டவர் எல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்படி நடந்து வரும்போது பகவானை சேவிக்கிறார். சேவித்ததுக்கப்புறம் பகவான்கிட்ட வந்து என்ன நடக்கும்னா, பகவான் அவர் பேசிக்குவாங்க, நீ தானே வந்தியா, ஆமாம் நீ தான், நான் தான் வந்தேன், நீ ஒரு வழி போக்குன்னே, நானும் ஒரு வழி போக்கன் மாதிரி வந்து கொடுத்துட்டு போயிட்டேன், நீ யாருன்னு சொல்லியிருந்தா நான் யாருன்னு உனக்கு காமிச்சு கொடுத்துருப்பேன் அப்படின்னு. நீ வந்து நான் ஒரு வழி போக்கன்னே, நானும் ஒரு வழி போக்கன் மாதிரி வந்து உனக்கு கொடுத்துட்டு போயிட்டேன். எனிவே அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், அன்பு பரிமாற்றம். அதை சாப்பிட்டு முடிச்சு பகவானை சேவிச்சுட்டு வேகமாக ஸ்ரீரங்கம் வந்துடுறார். விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வந்து கோயிலெலாம் மதுசூர்லாம் கட்டிடுறார். ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் உத்தமர் கோயில்னு இருக்குது, உத்தமர் கோயிலில் தான் அவர் தங்கியிருப்பார். இவங்க எல்லாம் அந்த நாகப்பட்டினத்துக்கு வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இவர் எங்கே இருக்காரு, எங்கே போயிருக்காரு, அந்த விக்கிரம் யார் திடீர்னு போயிருக்காங்க. கடைசியில் அது வந்து அந்த அந்த இடம் டைரக்ஷன் வந்து கரெக்டாக ஒரே ஒரு கோயிலில் வந்து உத்தமர் கோயிலில் வந்து முடியும். எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த ஊர் பஞ்சாயத்துக்காரங்க தலைவர்கள் எல்லாம் வந்துடுறாங்க உத்தமர் கோயிலுக்கு. ஆழ்வார்கிட்ட வந்து கேட்குறாரு, நீர் தான் அந்த புத்தர் சிலையை கடத்திட்டு வந்தீங்களா, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற இந்த மாதிரிலாம் சொல்லி நீங்கள் எங்கிட்டருந்து தப்பிக்க முடியாது, நீங்கள் பயங்கர சாமர்த்தியசாலி, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், இந்த விக்கிரத்தை எங்களை திரும்ப கொடுக்க போகிறீங்களா இல்லையா, சரி இப்போ என்ன வேணும், உங்கள் புத்தர் சிலை தானே வேணும் உங்களுக்கு. அடுத்த வருஷம் பங்குனி மாதம் ரோகி நட்சத்திரம் அன்னைக்கு விக்கிரகத்துக்கு கட்டை விரல் குறையாமல் நான் கொடுக்குறேன். விக்கிரகத்தினுடைய கட்டை விரல் குறையாமல் நான் கொடுக்குறேங்க. இதெல்லாம் பத்தாவது எழுதி கொடுங்க எனக்கு. விக்கிரகத்துடைய கட்டை விரல் குறையாமல் கொடுப்பேன்னு எழுதி கொடுங்க. கொடுங்க ஒரு ஓலையை. ஓலையை வாங்கி ஆழ்வார் எழுதினார், பங்குனி மாதம் ரோகி நட்சத்திரம் அடுத்த வருடம் பங்குனி மாதம் ரோகி நட்சத்திரம் அன்று விக்கிரகத்து கட்டை விரல் குறையாமல் நான் யாம் கொடுப்போம் எழுதி கொடுத்துட்றேன். அதே மாதிரி அடுத்த வருஷம் வராங்க விக்கிரகத்துடைய கட்டை விரல் சைஸுக்கு ஒரு விக்கிரகத்தை படிக்க விக்கிரகத்தோட விக்கிரமே இருக்கும். அவருடைய கட்டை விரல் சைஸுக்கு ஒரு விக்கிரகத்தை படி வச்சிருப்பாரு. நாங்க எடுத்துன்னு போங்க. இது என்ன ஒரு அநியாயமா இருக்கு? விக்கிரகத்தோட கட்டை விரல் குறையாம கொடுப்பேன் இப்படி கொடுக்குறீங்களே. நீங்க நான் தானே எழுதி கொடுத்தேன், நீங்க தானே வாங்கிட்டு போனீங்க. எழுதுனதுன்னு கேட்கறதுன்னா இருக்கு. விக்கிரகத்து விக்கிரகம் கட்டை விரல் குறையாமல் நான் யாம் கொடுப்போம் எழுதி கொடுத்தனா இல்லையா? இதுதான் கடைசியில் திரும்ப வழக்காயிடும். பஞ்சாயத்தில் போனால் எல்லாம் படிச்சுட்டு அவர் தான் போட்டிருக்காருல்லப்பா விக்கிரகத்து கட்டை விரல் குறையாமல் தருவேன்னு. இது ரெண்டு இப்போ வழக்கு. கடைசியில் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், விக்கிரகம் வேண்டாம், கட்டை விரல் வேண்டாம் போயிடுவாங்க. எதுவுமே எங்களுக்கு வேண்டாட்டு அவங்க போயிடுவாங்க. இஸ்கான் கோயில் நிறைய கட்டிடலாம். திருமங்கி ஆழ்வார் மட்டும் இப்போ இஸ்கான்ல இருந்தார்னா ஒவ்வொரு சிட்டிலையும் பெரிய பெரிய இஸ்கான் டெம்பிள் கட்டிடலாம். வெஸ்ட் வெர்ஜீனியா மாதிரி கேரளாவில் நிறைய கட்டல, ஈஸியாக கட்டிடலாம். அப்புறம் போடுறாங்க. போன உடனே திருமங்கி ஆழ்வார் வந்து அதுலேயும் அவங்களெல்லாம் இது பண்ணிட்டு கைங்கரியம் இதெல்லாம் பகவத் கைங்கரியத்துக்காக பண்ணுறார். அவங்களை ஏமாத்தணுங்கிற எண்ணம் இல்லை, பகவானுடைய சேவைக்காக அதை பயன்படுத்துகிறார். தன்னிட்ட உள்ள திறமையும் வாதத்திறமை, சொல் திறமை, உடல் திறமை, தன்னுடைய புத்தி, அதாவது காயேன வாச்சா மனசேந்திரியவா புத்தியாத்மனாவா பிரகதே சுபாவா கரோமியத்த சகலம் பரஸ்மை நாராயணயதி சமர்ப்பயாமி, என்னுடைய வார்த்தையால் மனதால் உடலால் செய்த எல்லா செய்தியையும் நான் நாராயணனுக்கு அர்ப்பணிக்கின்றேன். அவர் அதிலிருந்து ஒரு பைசாவை தன்னுடைய சுகத்துக்காக பயன்படுத்தலை. பிரபுபாதர் அதே மாதிரி தான். அவர் உபன்யாசத்தில் பிரபுபாதர் ரொம்ப அழகாக சொல்லுவார், நான் வந்து இந்த இஸ்கான் இயக்கத்தை தொடங்கினேன், தொடங்கும் போது என் கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் இப்போ என்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது, என்னுடைய சிஷியர்கள்லாம் கோடிக்கணக்காக என்கிட்ட கொண்டு வந்து தராங்க, பட் அதை எதுவுமே நான் என்னுடைய தேவைக்காக பயன்படுத்துகிற எல்லாமே அவங்க கூட அதை எடுத்துக்கல. பிரம்மச்சாரிஸ் எல்லாம் போய் நிறைய கலெக்ஷன் பண்ணிட்டு வராங்க, அதில் ஒரு பைசா கூட அவங்க எடுத்துக்கிறது இல்லை. நானும் அதை பயன்படுத்துறதில்ல, எல்லாமே பகவானுடைய சேவைக்காக பயன்படுத்துகிறேன். எல்லாமே வந்து பகவத்கைங்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். அதனால தான் வெளிச்சங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இஸ்கானுக்கு எப்படி எங்கேருந்து வருமானம் வருது, எப்படி இதெல்லாம் நடக்குது, எல்லாமே பகவானுடைய ஏற்பாடு. ஸோ எப்படி திருமங்கை ஆழ்வார் வந்து மதில் சுவர்லாம் கட்டுறாங்க, கட்டும்போது ஒரு நாள் இந்த கட்டட வேலை பார்க்குறவங்கெல்லாம் வந்து பயங்கர தகராறு பண்ணுறாங்க, எங்களுக்கு கூலி கொடுங்க, நீங்கள் சரியாக நேரத்துக்கு கூலி தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஆழ்வாருக்கு. ஆழ்வாருக்கு நீங்கள் நைட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரியாக தூக்கமே வரல, எப்படி உங்களுக்கெல்லாம் நான் சம்பளம் கொடுக்க போகிறேன், என்கிட்ட ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. அப்போது அழகிய மணவாளன், யார் அழகிய மணவாளன், ரங்கநாதர் உற்சவர் நம்பெருமாள். நம்பெருமாள் வந்து திருமங்கி ஆழ்வார் கனவுல வர்றார், ஆழ்வீர் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு எல்லாத்தையும் கொள்ளிடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. கொள்ளிடங்கிறது ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில், ஸ்ரீரங்கத்தில் ரெண்டு காவேரி இருக்கும், வடகாவேரி தென் காவேரி, இந்த பக்கத்தில் காவேரி வந்து கொள்ளிடம்னு சொல்லுவாங்க. கொள்ளிடம்னா பயங்கர பிரம்மாண்டமான இது, எவ்வளோ தண்ணி வந்தாலும் அது வாங்கிக்கும், அதுதான் கொள்ளிடம், கொள்ளும் இடம், எவ்வளோ வந்தாலும் அங்கே தண்ணி இருக்கு, தண்ணி வந்து அஜிடேட் ஆகாது. ஸோ எப்படி கொள்ளிடத்துக்கு வர சொல்கிறார், எல்லாத்தையும் நாளைக்கு கொள்ளிடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க, கொடுத்துடலாம் அப்படிங்க. ஆழ்வாரும் அடுத்த நாள் காலையில் நீங்கள் எல்லோரும் கொள்ளிடத்துக்கு வாங்க, உங்களுக்கெல்லாம் நான் பட்டுவாடா பண்ணிடுறேன், உங்களுடைய சம்பளம்லாம் எவ்வளோ நாள் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கணும் பார்த்து எல்லாமே நான் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேங்க. அடுத்த நாள் எல்லோரும் இவங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை, இல்லை இல்லை நீங்கள் ஏமாற்ற பார்க்குறீங்க, நம்புங்க கொள்ளிடத்தில் கட்டாயம் தருவேன், சரி இந்த தடவை நம்புகிறோம், அங்கே ஏதாவது தப்பு நடந்தது அப்புறம் நாங்கள் ரொம்ப மோசமானவங்களாகிடுவோம் அப்படின்னு எல்லாம் பயங்கரமாக பேசிட்டு அடுத்த நாள் எல்லோரும் கொள்ளிடத்துக்கு வராங்க. இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, நம்பெருமாள் வர சொல்லியிருக்கார், அவர் மேலே தான் நம்பிக்கை, நம்பெருமாள் என்ன சொல்கிறாரோ அது போய் செய்வோம். வந்துடுறார் கொள்ளிடத்தில், பெருமாளும் ஒரு இளம் வாலிபன் ரூபத்தில் வரார், கையில் ஒரு மரக்கால் படி எடுத்துகிட்டு வரார், வந்து சொல்கிறார் ஆழ்வார்கிட்ட கொடுத்து, இப்போல்லாம் அவங்க வருவாங்கல்ல உங்கள்கிட்ட சம்பளம் கேட்டாலும் வருவாங்க, இந்த கொள்ளிடத்து காவிரி மணல் எடுத்து அளந்து போடுங்க, உண்மையா வேலை செஞ்சவனுக்கு அது பொண்ணா மாறும், ஏமாத்தி வேலை பண்ணவனுக்கு அது மண்ணாதான் இருக்கும். உன்னை யாரெல்லாம் உன்னை ஏமாத்தி அங்க போப்பி அடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அது மண்ணாவே இருக்கும், நேர்மையா வேலை பார்த்தவங்களுக்கு அது பொண்ணா மாறும்னு. சரி ஆழ்வாரும் சரி ஏதோ பகவான் சொல்றாரு, மரக்கால் படியோட நின்றுட்டு இருக்காரு. இந்த வேலைக்காரங்களாம் வந்ததும் எல்லாருக்கும் மண் எடுத்து அளந்து போடுறாரு, முக்காவாசி பேருக்கு அது மணலாவே இருந்து. அப்போ பெருமாள் காமிச்சு கொடுக்குறாரு, இவங்க எல்லாம் உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் ஆயிடும், ஆழ்வாருக்கு வேற பயங்கர சங்கடமா இருக்கு, என்னடா அது இப்படி ஆயிடுச்சு. இப்ப பெருமாள் சொன்ன மாதிரியே நான் அளந்து போட்டா எல்லாம் மண்ணா இருக்கு, கொஞ்சம் பேருக்கு அது பொண்ணா இருக்கு. ஆனா அவங்க எல்லாம் பயங்கர பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஆழ்வார் என்ன பண்றாரு, அந்த பையனை துரத்திட்டே வர்றாரு. அந்த பையன் வந்தான் இல்லையா, அந்த பையனை துரத்திட்டே வர்றாரு. அவன் மரக்கால் படியே கக்கத்துல வச்சுட்டு ஓடுறான். அப்படியே துரத்தி துரத்தி கடைசியில் ஆதனூருக்கு வர்றாரு. நம்ம ஆதனூர்னு ஒரு சேத்திர போனோம், ஆண்டளக்கும் ஐயன் தலையில மரக்கால் வச்சு ஒரு எழுத்தாணி வச்சு படுத்திருந்தார். திருமங்கையாழ்வாருக்கு அங்கே பிரத்யட்சம், அங்கே தரிசனம். அதாவது பெருமாள் வந்து திருமங்கையாழ்வாருடைய சேவையில் திருப்தி அடைந்து அவருக்கு தரிசனம் கொடுக்கவும், அவருடைய வேலைக்காரங்களை பாதி பேர் ஏமாத்துறவங்கள் காமிக்கிறதுக்காகவும் அந்த லீலை பண்ணார். அப்படியே அந்த ஆதனூர் சுற்றி நிறைய கிராமங்கள்லாம் இருக்கும், அந்த கிராமங்கள் எல்லாமே இப்பவும் அதே பேரில் தான் இருக்குது. திருமங்கையாழ்வாருடைய காலத்தில் என்ன பேரில் இருந்ததோ அதே பேரில் தான், அவர் நின்ற இடம், ஓடி வந்த இடம், உட்கார்ந்து இளைப்பாறு இடம், அந்த ஊருக்கெல்லாம் அதே பேர் தான் இன்றைக்கு. ஆதனூரில் வந்து பெருமாளை பார்க்கும்போது அங்கே பள்ளி ஒன்று இருக்கார், தலையில் மரக்கால் பழகு மரக்கால் அந்த இது இருக்குது, பக்கத்தில் ஒரு எழுத்தாணி இருக்குது, ஓலையில் எழுதி கொடுக்குறாரு யாம் தான் வந்தோம் அப்படின்னு. அப்போ புரிஞ்சுக்கிறார் பெருவாலே வந்து காமிச்சு கொடுத்துருக்காரு. அப்படி ஆதனூரில் வந்து திருமங்கையாழ்வார் வந்து பெருமாளை சேவிச்சார். இப்படி கொஞ்ச நாள் காலம் போக போக மதுசூர்லாம் கட்டி முடிச்சது, திரும்ப தகராறு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது என்ன நியாயமான சம்பளம் கேட்கல, கூடுதலாக சம்பளம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆழ்வார்கிட்ட வந்து எங்களுக்கு சம்பளம்லாம் பத்தாது, நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு பத்தாது, இன்னும் வேணும். ஆழ்வார் இன்னும் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்குறாரு, அதுக்கும் பத்தாமல் ரொம்ப ஆசையினால் மேலும் மேலும் கேட்டு ஆழ்வாரை தொந்தரவு பண்ணுறாங்க. ஆழ்வாருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கடைசியில் ஒரு முடிவு பண்ணுறார், சரி நான் வந்து நிறைய சொத்து வச்சுருக்கேன், ஒரு அது காவேரியில் ஒரு தீவில் வச்சுருக்கேன், என் கூட வாங்க, அந்த தீவில் போய் நான் உங்களுக்கு எடுத்து உங்களை செட்டில் பண்ணிடுறேன். உங்களுடைய பண தேவையெல்லாம் நான் உங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு முடிச்சிடுறேன், உங்களுடைய வருமானத்தை நான் பூர்த்தி பண்ணி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூட்டிகிட்டு போட்டில் போகிறார். ஒரு ஆளை கூட்டிகிட்டு போட்டில் போய் எல்லோரையும் கூட்டின்னு போகிறார். இந்த வேலை பண்ண ஆளுகள்லாம், பெரிய பெரிய ஆளுகள் அந்த கட்டிடத்தில் வேலை பண்ண, அந்த செவரு எடுப்ப வேலை பண்ணவங்களெல்லாம் கூட்டின்னு போகிறார். கூட்டின்னு போய் நடு காவிரியில் போனவுடனே, காவிரியோடைய நடுப்பகுதியில் போனோடனே சொல்கிறாரு ஆழ்வார், இந்த படகுல ஏதோ ஒரு குறை இருக்குது, இது சரியாக போக மாட்டேங்குது, இந்த படகு வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன் கூட உள்ள சிஸ்டன் அமைச்சு ஒரு படகு எடுத்துகிட்டு வர சொல்கிறார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு இன்னொரு படகு எடுத்துகிட்டு வரட்டும், நம்ம அந்த தீவுக்குள்ளே போய் அந்த பணம் எல்லாம் எடுத்து உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஷியர் அமைச்சு, அவர் தான் தண்ணியில் நடக்கூடியவர் தானே, தண்ணி மேலே நீந்தி அப்படி போயிடுவார். போய் இன்னொரு படகு எடுத்துகிட்டு வர்றார். இன்னொரு படகு எடுத்துட்டு வந்தோடனே ஆழ்வார் என்ன பண்ணிடுறாரு, இவங்க எல்லாம் படகோடு அப்படியே தள்ளி விட்டுட்டு இந்த படகுல ஏறி போடுறாரு. அவ்வளோ பேரையும் படகுல நடுக்காவிரியில் தள்ளி விட்டுருவார். அவ்வளோ சம்பளம் சேர்த்து கேட்டவனும் காவேரியில் மூழ்கடிச்சிருவார். மூழ்கடிச்சுட்டு இவர் இன்னொரு படகுல திரும்ப வந்துடுவார். வந்தவுடனே அவனுடைய சொந்தக்காரங்களாம் காத்துட்டு இருக்காங்க. வேலைக்கு போனவங்க திரும்ப வரவே இல்லை. அவருடைய தாத்தா பாட்டி அப்பா சித்தப்பா மாமா இந்த மாதிரி வீட்டிலேருந்து வேலைக்கு போனவங்க யாருமே வரல. இவங்கெல்லாம் ஆழ்வார்கிட்ட வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் தான் என்னவோ பண்ணிட்டீங்க, எங்கள் சொந்தக்காரங்க நீங்கள் தான் பணம் கேட்டதுக்கு பணம் தராமல் ஏமாற்றி நீங்கள் கொண்டிருப்பீங்க, ஏன்னா நீங்கள் பயங்கரமான ஆள், நீங்கள் பயங்கரமான சூழ்ச்சி பண்ணக்கூடியவர் அப்படின்னு பயங்கரமாக ஆழ்வார்கிட்ட வந்து தகராறு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஆழ்வார் என்ன பண்ணுறேன்னு தெரியாது. என்ன பதில், ஒன்றும் இல்லை, அவங்க நான் ஒரு தீவில் இந்த காவேரியில் ஒரு தீவில் பணம் வச்சுருந்தேன், அவங்க அதெல்லாம் எடுத்துன்னு ஒரு மூட்டை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அந்த மூட்டையில் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, நீங்க வேணா பாருங்க நாளைக்கு எல்லாம் வந்துருவாங்க, நம்பிக்கை இல்லையா நாளைக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பசங்க பேர பேத்திகள்லாம் வந்து ஆழ்வார்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆழ்வார் சொல்லுவாரு, இந்த காவிரி கரையில் ஒரு தீவில் நான் கொஞ்சம் செல்வம்லாம் பணம்லாம் வச்சிருக்கேன், அதெல்லாம் மூட்டை எடுத்துட்டு போய் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க, நீங்க நாளைக்கு ரங்க மண்டபத்துக்கு வாங்க, ரங்கநாதருடைய போக மண்டபத்துக்கிட்ட வந்தீங்கன்னா நீங்க அவங்கள எல்லாம் பார்க்கலாம், அவங்க கூட பேசுவாங்க அப்படிம்பார். நம்புறோம் நாளைக்கு வரும் அப்படின்னு போவாங்க. வரலைன்னா அப்புறம் இருக்கு, அப்படின்ட்டு எல்லாம் கோமா ஆழ்வார்ட்ட சண்டை போட்டுட்டு போகிறாங்க. நான் ஆழ்வார் நம்பெருமாள்கிட்ட சொல்கிறேன், நம்பெருமாளே என்ன செய்கிறது இப்படி, நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல, ஒன்றும் வேண்டாம், நாளைக்கு எல்லாம் அவங்க அங்கே வரட்டும், நான் பார்த்துக்கிறேங்க. அதே மாதிரி அடுத்த நாள் ரங்கநாதர் கோயிலுக்குள்ளே அந்த மூதாதையருடைய அந்த கட்டட வேலை பார்த்தவங்களுடைய பேரன் பேத்தி பையன் எல்லோரும் வராங்க. வந்தோடனே கேட்குறார் ஆழ்வார்கிட்ட, ஆழ்வார் எங்கே எங்கே எங்கள் எங்கள் ஆட்கள்லாம் எங்கே? அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய பையன் பேரை கூப்பிட்டு பேசுகிறாங்க, ஆழ்வாரை தொந்தரவு பண்ணாதீங்க, நாங்கள்லாம் வைகுண்டத்தில் இருக்கோம், ஜெய சீத்திரமே ஆழ்வாருக்கு, ஆழ்வார்னால எங்களுக்கு மோட்ச பிராப்தி கிடைச்சிது, எவ்வளோ ஜென்மத்தில் அது கிடைக்காது, அது ஆழ்வாருடைய கருணை, நீங்களும் ஆழ்வார் கைங்கரியம் பண்ணி நீங்களும் எங்ககிட்ட வாங்க, சீக்கிரம் வைகுண்டம் வாங்க அப்படின்னு ஒவ்வொரு அந்த வேலைக்காரங்களும் தன்னுடைய குடும்பாங்கத்தினர்கிட்ட பேசுவாங்க, பையன்ட்ட பொண்ணுகிட்ட பேரண்ட்ட பேத்திட்ட எல்லாத்திட்டையும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஆழ்வாருடைய மகிமை அறிஞ்சு ஆழ்வாருடைய தாமரை பாதங்களை சரணடைஞ்சு அவங்களும் பக்தி தொண்டு செய்ததா சாஸ்திரம். இந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார் வந்து அவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்கார் ரங்கநாதருக்கு. ஒரு சமயம் அவர் வந்து அந்த வழிப்பறி பண்ணும்போது அவருக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக பெரும்பாலும் பிராட்டியுமே கல்யாண கோலத்தில் காட்டு வழியாக பிரயாணம் பண்ணுவாங்க. இவருக்கு செய்தி வரும், காட்டு வழியாக ஒரு கல்யாண கும்பல் போகிறாங்க அப்படின்னு உடனே போய் அவங்ககிட்ட உள்ளதெல்லாம் இவர் அபகரிச்சிருவார். அப்போ எல்லாமே கொடுத்துருவாங்க, பகவான் காலில் ஒரு மெட்டி போட்டிருப்பார், அதை கூட அவர் விடமாட்டார், கண்டிப்பாக எடுத்துருவார். அப்புறம் அதுலேருந்து லேசர் பிளட் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பகவான் அவருக்கு தரிசனம் கொடுப்பார். அப்போ தான் யாருன்னு அவருக்கு பகவான் காமிச்சு கொடுத்து, உனக்கு இந்த இதில் மோட்ச பிராப்தி உண்டு, நீ நம்முடைய தெற்கு வீட்டுக்கு போ, அதாவது ஸ்ரீ வைஷ்ணவத்தில் தெற்கு வீடுன்னா தென் பகுதியின் எல்லையில் இருக்கிற திருக்குறுங்குடி நம்பிக்கோயில், அங்கே தான் திருமங்கையாளுடைய மோட்சஸ்தலம், அங்கே தான் அவர் மோட்சம் அடைஞ்சார். அங்கே போய் தான் பகவானை சேவித்து நம்பி நம்பெருமா நம்பி வடிவழகியை நம்பி அவரை செய்து திருமங்கையாழ்வார் வந்து திரும்பவும் பகவானுடைய நித்தியமான சேவையில் சேர்ந்தார். அதுக்கப்புறம் தான் நம்ம திருநகரில் அந்த கதையெல்லாம் பார்த்தோம், அந்த விக்கிரகம் இங்கே வந்தது, அந்த உற்சவமூர்த்தி இங்கே வந்தது, அவர் பூஜை பண்ணியிருந்த பெருமாளுடைய விக்கிரகம் எல்லாமே இப்போது திருநகரில் இருக்குது. இந்த மாதிரி வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இந்த உலகத்தில் தோன்றி பகவானுடைய கைங்கரியத்துக்காக எதையும் தன்னுடைய உழைப்பு உடல் மனம் புத்தி எல்லாத்தையுமே பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தினாங்க. திருமங்கை ஆழ்வார் நம்ம பார்த்தோம், பகவானுடைய சேவைக்காக எவ்வளோ அசௌகரியங்களை எடுத்துக்கிட்டார் மாதவேந்திர பூரி, அவருக்காக அவ்வளோ கஷ்டப்படலை, பகவானுக்காக வேண்டி கோகுலத்தில் அதாவது கோகுல பிருந்தாவனத்திலிருந்து ஜெகநாதபுரி வரைக்கும் நடந்தே போய் சந்தனத்தை எடுத்துன்னு வர்றதுக்காக போனார். அவருடைய பக்தியை பகவான் பரீட்சை பண்ணார், மாதவேந்திர பூரி எந்த அளவுக்கு உறுதியாக இருக்காருன்னு, எந்த அளவுக்கு தயாராக இருக்கார் சேவை பண்ணுறதுக்குன்னு. மேலும் தன்னுடைய பக்தனை சோதிக்காமல் மாதவேந்திர பூரிட்ட பகவான் சொன்னார், எனக்கும் கோபிநாதருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, இந்த சந்தனத்தை கோபிநாதருக்கே போட்டுவிடு அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆச்சாரியர் கூடயும் பகவான் அன்பு பரிமாற்றம் பண்ணியிருக்கார், அவங்களோட லீலை புரிஞ்சிருக்கார். ஆச்சாரியர்களும் கைங்கரியம் மூலமாக பகவானை கூட நம்ம சம்மந்தப்படுத்தி முடியும், நம்மளை அவருடைய சேவையில் ஈடுபட்டு திரும்பவும் நம்முடைய ஆதாரமான நிலையை கிருஷ்ண உணர்வில் ஆதாரமான நிலையை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறத தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் காமிச்சிருக்காங்க. நமக்கு சில சந்தேகம் வரலாம், ஆச்சாரியர்கள்லாம் பகவானால் அனுப்பி வைக்கப்படுறவங்க, அப்படியே அவங்க கஷ்டப்படணும், ஆச்சாரியர்கள்லாம் வந்து பகவானால் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுறவங்க, பிரபுபாதர் பக்தி சித்தாந்த சரசி தாக்கூர் இவங்க எல்லாருமே பகவானால் இங்கே அனுப்பி வைக்கப்படுறவங்க திருமங்கை ஆழ்வார்லாம். அப்புறம் அவங்கே கஷ்டப்படணும் இதுக்காக, ஆனால் உண்மையில் அது அவங்க கஷ்டமாக எடுத்துக்கல, அது பகவானுடைய கைங்கரியத்துக்காக ஏதோ அசௌகரியத்தையும் எந்த ஒரு சங்கடங்களையும் கஷ்டங்களையும் பொறுத்துக்கிட்டு அவங்க பொறுமையாக சேவை பண்ணாங்க. அப்போ அவங்க மூலமாக பகவான் நமக்கு உணர்த்துறார். நேற்று தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் அதை பற்றி, நானும் பிரபு பேசிகிட்டு இருந்தோம், அதாவது பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பக்தன் சுத்த பக்தனுக்கே நிறைய சோதனைகள் வருது பக்தி தோன்றல. நம்ம வேணால் எடுத்து பார்க்கலாம், பக்தி சித்தாந்த சரஸ்டாக்கருடைய உபதேசத்தில் அவர் ஒரு கோட் கொடுக்குறார், ஒரு கோட் இருக்கு, அதில் சொல்கிற சுத்த பக்தன் கடந்து வந்த பாதை வந்து முழுக்கள் நிறைந்திருக்கும் அப்படிங்குது. நிறைய பேர் ஹரிதாஸ் தாக்கூர், ஏசு கிறிஸ்து, பிரபுபாதர், ராமானுஜாச்சாரியர், அப்புறம் திருமங்கையாழ்வார், எந்த ஒரு ஆச்சாரியுடைய பாதைகளை பின்பகுதி எடுத்து பார்த்தோன்னா நிறைய அசௌகரியங்களை அவங்க ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு காரணத்துக்காக பகவானுக்கு சேவை பண்ணணும், அவருடைய புகழை பிரச்சாரம் செய்யணும், பகவானுடைய லீலையை புகழை பிரச்சாரம் செய்கிறதுக்காகவும் அவருடைய நாமத்தை பிரச்சாரம் செய்கிறதுக்காகவும் அவருடைய சேவையில் இருக்கிறதுக்கு தொடர்ந்து நிலை பெறும்போது நிறைய சங்கடங்கள் சௌகரியங்கள்லாம் ஏற்படும். அதை பொறுத்துண்டு நம்ம வந்து கைங்கரியத்திலிருந்து விலகக்கூடாது, பக்தி பாதை விட்டு எக்காரத்து கொண்டு விலகக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுடைய வாழ்க்கையில் கூட பகவான் நிறைய அசௌகரியங்களை ஏற்படுத்தினார். ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு அசௌகரியமாகவே தெரியல. நம்மளோட குரு மகாராஜே நமக்கெல்லாம் உதாரணமாக இருக்கும், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய உதாரணம், எவ்வளோ ஒரு அசௌகரியம் இருந்தாலும் குரு மகாராஜெல்லாம் அது பாதிக்கலை. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், பக்தி பக்தியினுடைய பக்தி தொண்டுடைய சுவையை அனுபவிச்சவங்க, பக்தி தொண்டில் லயிச்சு போயிருக்கக்கூடியவங்க. அவங்களுடைய வழியை நம்ம பின்பற்றணும்னா நம்மளும் படிப்படியாக, நமக்கெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் பட்ட கஷ்டம்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. நமக்கு எல்லா சௌகரியம் இருக்குது. பிரபுபாதர் வந்து இஸ்கானை ஸ்தாபனம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். நம்ம அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். இஸ்கான்கிற வீட்டில் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்க சொல்கிறத மட்டும் நம்ம செஞ்சால் போதும். புதுசாக ஒன்றும் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதே இல்லை. எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்படி பகவானுக்கு கைங்கறி பண்ணணும், எந்தெந்த மாதிரி செய்யணும், எந்தெந்த மாதிரி சேவை பண்ணணும், எப்படி அவர் நினைக்கணும், எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வெறுமனே அதை பின்பற்றினா போதும். அவங்க சொன்னதை, ஆச்சாரியர் ஆழ்வார்கள் சொன்னதை பின்பற்றினாலே போதும். அந்த கோயிலில் வந்து எப்படி திருமங்கை ஆழ்வார் சேவிச்சார், இந்த கோயிலில் வந்தார் திருமங்கை ஆழ்வார், அந்த கதை தான் பேசிட்டுதோம். இந்த மாயவரம் கோயிலுக்கு திருமங்கை ஆழ்வார் வரும்போது கோயில் நட சாத்திடுவாங்க. கோயில் தரிசனம் முடிஞ்சுது. இப்போ திருமங்கை ஆள் பார்க்குறார் அங்கேருந்து, ஐயோ நான் வரதுக்குள்ளே ரங்கநாதர் சேவை முடிட்டார். இப்போ சொல்லுவார், ஆ இப்போ உங்கள் அழகை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்குன்னு நீங்கள் காமிக்க வேண்டாம். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ எனக்கு இருக்கு ரொம்ப பழக்கம் இருக்குது, நாங்கள் ரெண்டு சண்டை போட்டு நான் விட்டு ஒன்று கேட்குறேன், தரலை நான் பரவாயில்ல நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, உங்கள்கிட்டே இருந்துட்டு போகட்டும், நீங்கள் வச்சு நல்லா இருங்க. பேசிட்டு சொல்லுவோம் இல்லையா, இப்போ எனக்கு இருக்கு ரொம்ப நல்ல பழக்கம், நான் விட்டு ஒன்று கேட்டு போகிறேன், இவர் தரமாட்டேங்கிறாரு, இப்போ நீரே வச்சுட்டு நல்லா இருங்க, நீங்கள் நல்லா இருந்தால் சரி அப்படின்னு நான் போயிடுறேன். அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார் இங்கே வந்தார். பகவானை சேவிக்கணும்னு ரொம்ப ஆசையாக வராரு. கொஞ்சம் தாமதமாகிடுச்சு, ரங்கநாத தரிசனம் முடிஞ்சு போச்சு. திருமங்கை ஆழ்வார் சொல்கிறாரு, உங்கள் அழகை நீங்களே வச்சுட்டு நல்லா சந்தோஷமாக இருங்க, எனக்கு ஒன்றும் காமிக்க வேண்டியதில்லை. அப்போது பகவான் அப்படி பார்க்குறாரு. அடுத்து என்ன சொல்ல போகிறாருன்னு, எனக்கு ஒன்றும் இல்லை, ஜனங்க தான் உங்களை தப்பாக பேசுவாங்க, என்ன ஒரு பாவம் பண்ணிட்டார் ரங்கநாதர், ஆழ்வார் சேவிக்க வந்தார் தரிசனம் கொடுக்காமல் போயிட்டாருங்கிற பாவம் உங்களுக்கு தான், எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் சேவிக்க வந்துட்டேன், நீங்கள் காமிக்க மாட்டேங்கிறீங்க, பரவாயில்ல என்ன ஒன்று யாரும் ஒன்று சொல்ல போகிறது, ரொம்ப தான் சொல்லுவாங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்காரு. அப்பவும் பகவான் மௌனமாக இருக்கார். அடுத்து என்ன பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி பரவாயில்ல நீங்கள் தரிசனம் கொடுத்தா நான் பாடுவேன், இல்லாட்டி நான் போடுவேன். அப்புறம் பகவான் அவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு. பாடுவேன்னு சொன்ன உடனே தரிசனம் கொடுத்தோடனே பாசுரங்களை கேட்டு வாங்கிக்கிறேன், 10 பாசுரங்கள். இந்த மாதிரி பகவானுக்கும் பக்தனுக்கும் அவ்வளோ ஒரு இது. நம்மெல்லாம் ஓடி ஓடி வந்தால் கூட கடையை பூட்டிடுவாங்க, தலைகீழ்தான் திறந்து பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு என்ன நோக்கம்னா போய் பார்க்கணும், அவ்வளோதான். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது புண்ணியம், ஆனால் ஆழ்வார்களுக்கு பகவானை சேவிக்கிறது தான் தங்களுடைய வாழ்க்கையோடைய, அதுக்காகவே அவங்க இந்த உலகத்தில் வந்தாங்க. ஆனால் பகவானை சேவித்து அவரை துதித்து பாடுறதுக்காக. நம்மளை எவ்வளோ பேர் அந்த எண்ணத்தோடு வரோம், நம்ம வந்து பகவானை துதித்து பாடணும், அவருடைய அழகை ரசிக்கணும், அவரை புகழணும், அவருடைய கதைகளை கேட்கணுங்கிற எண்ணத்தில் வரல. ஏதோ கூட்டிகிட்டு போகிறாங்க, போனால் நம்ம பாவமெல்லாம் போயிடும், அங்கே போய் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் புண்ணியமாயிடும், கோயிலை சுற்றி வந்தால் புண்ணியம், சக்கரத்தாழ்வார் 8 தடவை சுற்றி வந்தால் புண்ணியம், பெருமாளுக்கு துளசி மாலை கொடுத்தா புண்ணியம் அப்படின்னு ஏதோ ஒரு புண்ணியத்தினால வரும். ஆனால் பகவான் கிடைச்சதே நமக்கு புண்ணியம் தான். இதுக்கு மேலே வேற என்ன புண்ணியம் வேணும்? பகவான் நமக்கு கிடைச்சதே ஒரு பெரிய புண்ணியம், அதுக்கு மேலே உள்ள உயர்ந்த புண்ணியம் எதுவும் கிடையாது. அதனால் நம்ம அந்த மனோபக்குவத்தில் இல்லாமல் நம்மளும் பகவானுடைய அழகை ரசிக்கணும். ஒரு கோயிலுக்கு போகும்போதும் உச்சி முதல் பாதம் வரை, பாதம் முதல் உச்சி வரை எல்லா அவயவங்களையும் ரசித்து, எங்கெங்கே என்னென்ன கோயில்களில் சில சில கோயில்கள் சில சில அற்புதங்கள்லாம் இருக்கும், திடீர்னு சக்கர பிரயோகமாக இருக்கும், திடீர்னு சக்கரங்கள் இடம் மாதிரி இருக்கும், அதுக்குண்டான காரணங்கள் இருக்கும், கதைகள் இருக்கும், ரகசியங்கள் இருக்கும். அதெல்லாம் கேட்கும்போது இப்போ பகவான் பக்தனுக்காக இவ்வளோ செய்திருக்காரா அப்படின்னு நமக்கு இன்னும் பகவான் மேலே பிரீத்தி, அந்த அன்பு வந்து கூடும். அதுக்காக தான் இந்த யாத்திரைகள்லாம் வந்து திவ்யஸ்தலங்களை தரிசனம் பண்ணி அதனுடைய சக்தியை முழுவதும் கிரகிச்சிக்கிறது, கேட்கறதன் மூலமாக, அவருடைய வைபவங்களை கேட்கறது மூலமாக, பார்க்கறது மூலமாக, அவருடைய நாமங்களை ஜபிக்கிறது மூலமாக, எல்லா பக்தரும் ஒன்று சேர்ந்து கோயில்களில் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவானுடைய நாமத்தை துதித்து பாடும்போது அங்குள்ள பக்தர்கள் நம்ம மேலே ரொம்ப சந்தோஷமாகறாங்க, பகவான் நம்ம மேலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகறாங்க. பரவாயில்ல இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் எங்கிட்ட வந்து என்னை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னு பகவான் வந்து நம்ம மேலே இன்னும் ரொம்ப கருணையாகி நமக்கு நிறைய கைங்கரியத்தை கொடுப்பார். அதுதான் அவர் செய்யக்கூடிய பெரிய, அவர் கொடுக்கக்கூடிய வரம். அவர் வந்து நமக்கு நிறைய கைங்கரியம் கொடுப்பார். இந்த பக்தன் இன்னும் நிறைய சேவை பண்ணி இன்னும் எங்கிட்ட சீக்கிரமாக வரட்டும், இன்னும் பக்குவம் அடையட்டும், இவன்ட்டு உள்ள அகங்காரமெல்லாம் போகட்டும் அப்படின்னு பகவான் நம்மளை வந்து பக்குவப்படுத்துவார். ஜாய் ஸ்ரீ பிரபுபாத் கி. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்களை தான், ஏதாவது கருத்துக்கள்? ஓகே, நீங்கள் தான் சொல்லுங்கள். போயிடும் போயிடும்.